அடுத்ததாக அந்த தூத்துக்குடி போராட்டத்திலே அந்த மக்களுக்கு சட்ட ஆலோசகராக இருந்து அவர்கள் போராட்டத்திலே ஒருவராக இருந்து சிறைக்கு சென்று தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ளே இருந்து சமீபத்திலே ஒரு நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். அவர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அரிராகவனை பேச அழைக்கின்றார்.
காவி கார்ப்பரேட் பாசிசம் அப்படிங்கிறத வந்து நடைமுறையில் வந்து தூத்துக்குடி மக்கள் புரிஞ்சிருக்கிறோம். ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிராக போராடினா இந்திய தண்டனை சட்டம் போடுவாங்க, குண்டர் சட்டம் போடுவாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுவாங்க. ஆனால் ஆலையே போடுறது தான் காவி கார்ப்பரேட் பாசிசம். இதை நாங்கள் எங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்துள்ளோம். ஸ்டெர்லைட் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அங்கு மக்கள் இயல்பு நிலைக்கு மாறிவிட்டார்கள். இனிமேல் ஸ்டெர்லைட்டை திறக்கவே முடியாது. இந்த மாதிரியான உத்தரவாதத்தை தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அளித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு ஒடுக்குமுறைக்குள்ள தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மே 22 முன்பாக சாதி மதங்களை கடந்து மக்கள் போராட வேண்டும் என்று நாங்கள் அனைத்து கிராமங்களிலும் சென்று மக்களுக்கு சட்ட உதவி அளித்தோம். அவர்களுக்குள்ள ஒரே பயம் காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் சந்திப்பது தான். அதில் வக்கீலுங்க நாங்கள் வந்து தலையிட்டோம். பசை போட்டு கோர்ட் ஸ்டாம்பை ஒட்டக்கூடிய நாங்கள் மக்களுடைய வழி எறிந்து பசை போட்டு போஸ்டர் ஒட்டக்கூடிய அந்த மக்கள் பணிக்கு திரும்பினோம். அது எங்களுடைய கடமையாக கருதினோம். இன்னும் அந்த வேலை முடியவில்லை. பாதி வெற்றி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இனி தீர்ப்பு உயர்நீதிமன்றத்திலா உச்சநீதிமன்றத்திலா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் இது போராடிதான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் நாங்கள் வக்கீலுங்க உறுதுணையாக இருப்போம். இப்போ ஒடுக்குமுறை ஒரு கார்பேட்டை எதிர்த்து அதுவும் ஆளுகின்ற பிஜேபிக்கு ஒரு பெரும் புரவலராக இருக்கக்கூடிய அனில் அகர்வாலை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்தில் விதவிதமான அனுபவங்கள், சித்திரவதைகள், உற்சாகம் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். தூத்துக்குடியில் வந்து அமைதி நிலவிருக்கிறது, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அது இல்லவே இல்லை. எப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டெர்லைட்டு எதிராக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா உடனடியாக வந்து அது எப்படி காவல்துறைக்கு தெரியும் தெரியல, நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்க, என்னென்று ஃபோன் வரும். அதான் வாட்ஸ்அப் குரூப்பு. உடனடியாக அவருக்கு போலீஸ் நோட்டீஸ் என்று ஒன்று அனுப்பப்பட்டு ஒரு 40 இல்லை 60 கேள்வி கேட்குறாங்க. 22 போராட்டத்துக்கு போனீங்களா, யார் யார் போனீங்க, எந்த அமைப்பு கூட போனீங்க, இன்னும் நீங்கள் வந்து திறந்தா போராடுவீங்களா, இப்படி கேட்கிறார்கள். அடுத்ததா இப்போ கூட பொங்கலுக்கு மறுநாள் கரிநாள் என்பார்கள், உறவினர்களை சந்திப்பார்கள், நண்பர்களை சந்திப்பார்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு போவார்கள். அப்படி பேன் ஸ்டெர்லைட் என்று போட்டுக்கொண்டு தூத்துக்குடி இளைஞர்கள் இறந்தவர்களுடைய கல்லறைக்கு எங்களுடைய சொந்தங்கள் இந்த 15 நாங்கள் இன்னைக்கு அவங்களோட தான் நாங்கள் நேரத்தை செலவிட போகிறோம் என்று போனால் பின்னாடியே காவல்துறை போய் கூப்பிட்டு நீங்களாம் வாங்க நீங்கள் மக்கள் அதிகாரமானு கேட்குறாங்க. தூத்துக்குடியில் தான் மக்கள் அதிகாரம் தோழர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் போலீஸே மக்கள் அதிகாரத்துக்கு வந்து நிறைய ஆள் சேர்த்து விட்டாங்க. அதில் சார் மக்கள் அதிகாரம்னா என்ன, மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பு, சிடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி வச்ச சிடியை கூட கொடுக்குறோம். ஒரு இலவச விளம்பரத்தை தமிழக அரசு தூத்துக்குடியில் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ஜிடி உத்தரவு வருது, கருப்பு கொடி ஏத்துறாங்க, என்ஜிடி உத்தரவு அரசாணையை ரத்து செய்கிறது. அந்த அரசு ஆணையை ரத்து செய்ய அதிகாரம் கிடையாது என்று அரசியல்வாதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதை மக்களும் உணர்ந்து வைத்து அந்த தீர்ப்புக்கு எதிராக கருப்பு கொடி கட்டும் பொழுது, கருப்பு கொடி கட்டுறவங்கெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எந்த அமைப்பு, மக்கள் அதிகாரமா, இல்லை நாம் தமிழரா, இல்லை புரட்சிகர இளைஞர் முன்னணியா, இப்படி ஒரு ஒடுக்குமுறை. அவங்கள நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி எழுதி வாங்கிறது, இவங்க எழுதி கொடுக்குறாங்க, கருப்பு கொடி என் வீட்டில் கட்டுறது என் அடிப்படை உரிமை. கேட்பாங்க, சார் இப்படி கூப்பிட்றாங்க என்ன செய்யறது, இதை மாதிரி எழுதி கொடுங்க. அடுத்ததா, சிறப்பு சட்டம் ஏற்று ஸ்டெர்லைட் அகற்று, வால் போஸ்ட் ஓட்டுறோம், அதுலேயும் இதே போல வால் போஸ்ட் ஓட்ட யார்கிட்ட அனுமதி கேட்குறீங்க, அதுலேயும் நாங்கள் தான் ஓட்டணும், என்ன வழக்கினாலும் போடுங்க. இப்படி சொல்லும் பொழுது வெறும் வழக்கறிஞர்கள் மட்டும் இதை வந்து நாங்கள் சாதிக்க முடியல, மக்கள் வர்றாங்க, நாங்கள் தான் ஓட்டணும், என்ன பிரச்சனை, கேஸ் போடுவியா, ரோட்டை மறிப்போம், விட்டுறாங்க. இதுதான் விஷயம், வெறும் வழக்கறிஞர்கள் மட்டும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது நடைமுறையில் பார்த்துட்டு வரோம். இப்படி இருக்கிற ஒரு காவல்துறை ஸ்டெர்லைட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திங்கக்கிழமை தோறும் ஆதரவாளர்களை கூப்பிட்டு வந்து ஸ்டெர்லைட் வேணும்னு மனு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு மாவட்ட காவல்துறையும் சரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் சரி, கதவுகள் எப்போவும் திறந்தே இருக்குது. ஸ்டெர்லைட்டு வேண்டாம் அப்படின்னு கொடுத்தோம்னா செக்கப் ஒவ்வொரு வரையும், பையில் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குது, நீங்கள் எந்த ஏரியா, யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க, வேணும் நம்பர் என்ன. இது ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கிற இந்த வேலையில் நடந்துட்டு இருக்குது. அடுத்ததா, பொங்கலுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு, ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய பழைய கான்ட்ராக்ட்லாம் நாங்கள் கூப்பிடுறோம், அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு 2500 ரூபாய்க்கு கார்டு, அதை ஒரு பெரிய ஒரு வணிக வளாகத்தில் கொடுத்து ஜாமானை வாங்கிக்கலாம். இப்படி மக்களை வளைப்பது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து பணம் கொடுப்பது, கல்வி லோன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டையும் வங்கி கணக்கு புத்தகத்தையும் வாங்கி அதில் பணம் போடுறது, கோயில் குளங்களுக்கு நன்கொடை அளிப்பது, கும்பாபிஷேகம் நடத்துவது, அதே போல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குதுன்னா அங்கே ஸ்டெர்லைட்டுக்காரங்க நோட்டீஸ் கொடுக்கறது, புத்தக வடிவில் வெளியீடு கொடுக்கறது, அதே போல் வீட்டுக்கு 50,000 ரூபாய், ஒரு ரேஷன் கார்டுக்கு 50,000 ரூபாய் ஸ்டெர்லைட்டை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் வாங்கலை, ஒரு சிலர் ஊரில் பெரிய குடும்பத்துக்காரங்க, சோரம் போனவங்க அப்படி வாங்குறாங்க. அந்த பணத்தையும் பேங்கில் போட்டாங்களான்னா பேங்கில் போடலை. ஸ்டெர்லைட்டை மூடினால் 50,000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழும். ஸ்டெர்லைட்டை திறந்தால் அப்போ எப்படி வருவாங்க, நமக்கு 50,000 ரூபா விழும், நம்ம ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ இதே காவல்துறை அரசு ஆணை மூலம் மூடப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு தான் ஒடுக்குமுறை. ஸ்டெர்லைட்டை ஆதரிக்கிறவர்களுக்கு அனுமதி, இப்போ குறிப்பாக வந்து மண்டே பெட்டிஷனில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னா கியூ பிரான்ச் வந்து அந்த ஊருக்கு ஒரு 10 பேர் போய்கிடுவாங்க. மக்கள் ஏறுகிற அந்த வேனை வந்து அப்படி சுற்றி 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 வீடியோ எடுப்பாங்க. எந்த மக்கள் ஏறுவாங்க, அச்சத்தை ஊட்டுறாங்க. தொடர்ந்து இந்த அச்சத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இப்போ கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, அந்த இடைக்கால வெற்றி என்பது இறந்தவருடைய ரத்தத்தில் மேல் நிற்கிறது என்று உணர்ந்து நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஒரு டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டரு, ஒரு 10-15 SI, ஒரு 50 காவலர்கள். மணிராஜ் அப்படிங்கிறவர் வந்து தூத்துக்குடி தாமோதர் நகர் இறந்துருக்கிறார், வீட்டுக்கு போயிருக்கிறோம். உள்ளே மாலை போட்டு வர்றோம், வெளியில் அந்த மக்கள், சார் வெளியில் ஒரு நிறைய போலீஸ் வந்திருக்கிறாங்க சார், என்னன்னு தெரில. இப்போ நாங்கள் வந்தது பிரச்சனை, அதுவும் மணிராஜுக்கு மாலை போட வந்தது தான் பிரச்சனை அப்படிங்கிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இறந்தவர்களை நினைவு கூறும் பொழுது மக்களுடைய போராட்ட உணர்வு மேலோங்கி விடும். அதுவும் இந்த வழக்கறிஞர் ஹரிராகவன் மற்றும் மக்கள் போவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டாண்டு. இப்போ நாங்கள் கேட்குறோம், நாட்டுக்காக உயிர் விட்டவங்க இராணுவ வீரர்களுக்கு எவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க? படங்களை வச்சு தெரு முச்சந்தியில் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க, மாலை போடுறாங்க, வீர வணக்கம் செலுத்துகிறாங்க. எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஒரு வெற்றியில் கூட வந்து அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடாதா? இது என்ன ஜனநாயகம்? கடந்த ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சந்தோஷ் அப்படிங்கிறவரை வந்து அவர் அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு மாணவர்களை ஒருங்கிணைச்சு போராடுறாரு. அவரை காவலர்கள் கைது செய்கிறாங்க. எப்படி ஃபோனில் வேறு யாரோ மாதிரி பேசி தூத்துக்குடி டோல்கேட்டுக்கு வர சொல்லி அப்படியே வந்து சாரம் சாட்ஸ் அதோட போட்டு அப்படி தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கன்னு தெரில, ஊரில் போய் நாங்கள் கூடணும், 500 பேர் 600 பேர். உடனே என்னையை வந்து இவர் தான் பிரச்சனைக்காரன்னு சொல்லிட்டு என்னையை கைது பண்ணுறாங்க. எங்கூட மைக்கேலை கைது பண்ணுறாங்க. மைக்கேலை செருப்பால் அடிக்கிறார்கள் காவல்துறை. ஒன்று எதிர்த்த போடுறது, தொடர்ந்து எதிர்த்தா வந்து செருப்பால் அடிக்கிறது. இன்றைக்கி கூட அந்த செருப்படியை வாங்கிட்டு நாங்கள் நிற்கிறோன்னா நிரந்தரமாக அகற்று முறை எந்த அடினாலும் வாங்குவோம் அப்படிங்கிறது தான். அதே போல் பொதுவாக அரசோடு நீ இல்லைன்னா நீ தீவிரவாதிங்கிறாங்க. இப்போ நாங்கள் அரசோடு தான் இருக்கிறோம். இந்த அரசு கார்பரேட்டோட இருக்குது பெரும்பாலும். ஆனால் தூத்துக்குடி விஷயத்தை பொறுத்தளவு அரசோடு மக்களோ அரசு வந்து மக்களோட இருக்குது. அப்போ அரசு மக்களோட இருக்கிறதுன்னா நாங்கள் கார்பரேட்டோடு இல்லை, அரசோடு இருக்கிறோம், கார்பரேட்டோடு இல்லை. அப்போ ஏன் எங்களை ஒடுக்கணும்? அதனால் அரசு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அரசு கூட இருந்தாலும் கார்பரேட்டு கூட இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கார்பரேட் நலனே அரசு நலனை விட மேலாண்மையாக உள்ளதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? யாருக்கு ஓட்டு போடுறோம், யார் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறீங்க, என்ன எலெக்ஷன் நடக்குது, யார் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், இதை நாங்கள் நடைமுறையில் உணர்ந்திருக்கிறோம். அரசை விட ஒரு கார்பரேட் என்பது உயர்ந்துள்ளது, மேலானதாக இருக்கிறது, அதிகாரம் செலுத்துகிறது. அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்தின் மூலமாக உடைத்தறிய முடியுமா? முடியவே முடியாது. மக்களை திரட்டி மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நாங்கள் இறுதி வெற்றி அடையும் வரை ஓயமாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.